ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये यस्तप्रायेष्वावत्रेषु नित्यं भागवत सेवया भगवतीम् उत्तमश्लोके भक्तिं भवतीर्नैस्तुति श्रीमद्भागवतं काण्डं 7 அத்தியாயம் 11 பரிபூர்ண சமுதாயம் 4 சமூக பிரிவுகள் 35 யஷ்யஷ்ஷணம் ப்ரோக்தம் பும்சோ வர்ணாவிவிஜ்ஜஹம் யத்தன்யத்ராபி த்ருஷ்யத தத்தைனைவ வினிஷ்தி சேத். ஒலிபரப்பு மலையில சப்ரபா பிரபாகர். ஒருவன் வேறொரு வகுப்பில் பிறந்துள்ள போதிலும் மேலே குறிப்பிட்டது போல் அவன் ஒரு பிராமணன் சத்திரன் வைசியன் அல்ல சூத்திரனுக்குரிய அடையாளங்களை காட்டுவானாயின் அந்த அடையாளங்களுக்கேற்பவே அவனை ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவனது பிறவிக்கேற்ப அவனை ஒரு பிராமணனாகவோ சத்திரனோ வைஷ்ணவோ சூத்திரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாரத முனிவரால் இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தற்போது பிறவிக்கேற்பவே ஒருவனது வகுப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் சாஸ்திரங்களால் இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பகவத்கீதை சாதுர்வண்ணியம் மயா சிஸ்டம் குணகர்ம விபாகஷக என்று கூறுவது போல் குணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்பவே 4 சமூக பிரிவுகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. ஒருவன் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து பிராமண தகுதிகளை பெற்றிருப்பானாயின் அவனை ஒரு பிராமணனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அவனை ஒரு பிரம்மபந்துவாக கருத வேண்டும். அதுபோல ஒரு சூத்திரம் பிராமண குடும்பங்களை பெற்றிருப்பானாயின் பிராமண குணங்களை பெற்றிருப்பானாயின் அவன் சூத்திர குடும்பத்தில் பிறந்துள்ள போதிலும் சூத்திரனாகான். அவன் பிராமண குணங்களை வளர்த்துக் கொண்டதால் அவனை ஒரு பிராமணனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய பிராமண குணங்களை வளர்ப்பதற்காகவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒருவன் எந்த சமுதாயத்தில் பிறந்தவனாக இருப்பினும் அவன் பிராமண தகுதிகளை வளர்த்துக் கொள்வனாயின் அவனை ஒரு பிராமணனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அவனுக்கு சந்நியாசமும் அளிக்கப்படக்கூடும். பிராமண தகுதிகளை பெற்றிராத ஒருவன் சன்னியாசம் ஏற்க தகுதியுடையவன் அல்ல. ஒருவனை ஒரு பிராமணன் சத்திரம் விஷ்ணு சூத்திரன் என்று அழைப்பதற்கு பிறப்பு முக்கிய அடையாளம் அல்ல. இப்புரிந்துணர்வு மிக முக்கியமானதாகும். இந்த நாதமுனிவர் தெளிவாக கூறுவது என்னவெனில், ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் பிறந்த ஒருவன் அந்த வகுப்பிற்குரிய தகுதிகளை பெற்றிருந்தால் அவனை இந்த வகுப்பை சேர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்ளலாம். இல்லையெனில் அவ்வாறு அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருவன் எந்த குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் பிராமண தகுதிகளை பெற்றவனாக இருப்பின் அவனை ஒரு பிராமணனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறே வேறொரு குடும்பத்தை பிறந்துள்ள ஒரு சூத்திரனின் அல்லது சண்டாளனின் குணங்களை வளர்த்துக் கொள்வானாயின் அக்குணங்களுக்கேற்ப அவனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒருவன் வேறொரு வகுப்பில் பிறந்துள்ள போதிலும் மேலே குறிப்பிட்டது போல் அவன் ஒரு பிராமணன் சத்திரியன் வைசியன் அல்லது சூத்திரனுக்குரிய அடையாளங்களை காட்டுவானாயின் அந்த அடையாளங்களுக்கேற்பவே அவனை ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண சபுளேஷமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரவத்த வந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா. இந்த அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் நாரதர் வந்து தெளிவா சொல்றார், பரந்த வகுப்பு முக்கியம் இல்ல, அதுக்குரிய அடையாளங்கள் எந்த அடையாளம் கட்டணும் அதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமா நவீன காலத்துல வந்து பிறந்த வச்சு ஜாதியும் குலமும் பிரிக்கப்படுது. ஆனா நாரதர் இதை சொல்லல, எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் எந்த குணத்தை கட்டுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் பிரிவினைன்னு சொல்றாரு. அதுக்கு பகவத்கீதா மிக தெளிவாசல் இருக்கு, சாதூர் வர்ணியம் மாயாசிஷ்டம் குணகர்ம விபாகஷம். குணமும் கர்மம் முக்கியமா அவங்க செய்யக்கூடிய குணங்களையும் அவங்களோட குணமா அவங்க காரியங்களும் தான் அவங்கள நிர்ணயிக்குது, வேற எதுவும் அவங்க எந்த பிரிவுன்னு நிர்ணயிக்கல. குறிப்பா எல்லாரும் பிறவி வந்து எங்க வேணாலும் பறக்கலாம், எப்படி வேணாலும் பறக்கலாம், ஆனா குணங்கள் முக்கியமா. ஒரு காலத்துல வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கவர்மெண்ட் வந்து போர்ஸ் ஆஃப் காஸ்ட் இல்லைன்ற மாதிரி கோயில எல்லாம் இந்த மாதிரி பூஜாரி வந்து எல்லாரும் பண்ணலாம், எல்லா ஜாதியினரும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்து இதை பண்ணாங்க. அப்பதான் ஒரு சின்ன கேள்வி தாங்க, ஆக்சுவலா நம்ம நினைக்கிற மாதிரி பூஜை பண்றதோ இதை வந்து சுலபமான காரியம் கிடையாது. அதுல யாரோ கேள்வி கேட்டப்ப ஒரு சின்ன விஷயம், கோயில்ல வந்து ஆள் வருதோ வரலையோ பகவான் முன்னாடி நின்றுட்டு தீர்த்தம் கொடுக்கவும் ஆர்த்தி கொடுக்கவும் எத்தனை பேர் நாலு பேரா ரெடியா இருப்பாங்க? இதுக்கு வந்து உண்மையிலேயே பகவான்கிட்ட பிரியம் இருந்தாதான் ஒருத்தர் நாடி அந்த சத்துவ குணமும் இருக்கணும். தனஞ்சன சுந்தரி எதிர்பார்க்காத தன்மையும் இருக்கணும். அந்த மாதிரி மனநிலை இருந்தாதான் ஒருத்தர் பூஜாரியா உட்கார முடியும். பகவான் சிந்தனையில இருந்தாதான் கூட்டம் வந்தாலும் அதே மனநிலை, கூட்டம் வரலைனாலும் அதே மனநிலை. அவர் காலத்துக்கு அவர் பூஜை செய்வார், அவர் காலத்துக்கு அவர் வந்து தெய்வ கடமைகளை பூரா செய்வார். பரவம் வந்து யாரா இருந்தாலும் தீர்த்தம் கொடுப்பார், யாராலும் ஆத்து கொடுப்பார். சமநிலையில இந்த மனப்பான்மைக்கு ஒருத்தர் ரெடியான்னு கேட்டார். நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்னா அவங்க நாடி தொடர்ந்து அந்த மாதிரி கொடுக்க முடியாது. நம்மளே யோசித்து பாருங்க, உட்கார்ந்து கோயில சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பெரிய கஷ்டம். இந்த மிஸ்டர் ஃபுல்ல ஒரு மாதிரி சோம்பேறி வந்து நீ சும்மா உட்கார்ந்துனா, நான் சோம்பேறி கூட சும்மா இருக்க முடியாது. அந்த மாதிரி இதுல வந்து பகவான் சிந்தனையில இருந்தாதான் ஒருத்தர் பூஜாரியாவோ இதை இருக்க முடியாது. சத்திரிய குணம் உள்ளவங்களும் உட்கார முடியாது, ஏன்னா சத்திரிய குணங்களுக்கு 1000 சண்டை சச்சரவு பிரச்சனை. அதனால டெம்பிள் பர்சன்ட் பூஜாரியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா சதா பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நிறைய தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள்லாம் சத்திரிய வேலை மாதிரிதான் டெம்பிள் பர்சன்ட். அதனால அவங்க மனநிலை இது பண்ண முடியாது, அப்ப அந்த தொழில் மாறணும். நம்ம கோயில டிவோட்டி லெவல்லே சொல்றேன், அந்த மாதிரி பிரசிடண்டா இருக்கிறவங்கன்னா அவங்க வந்து சத்திய டெம்பிள் கமாண்டர் இதை விட ஜென்ரல் மாதிரி ஆயிரக்கணக்கான பொடி பொடி பிரச்சனைகள்லாம் மீட் பண்ணணும். கெஸ்ட் வந்தா இது வந்தா அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செய்யும் தொழில் குணம் இருக்கலாம், ஆனா அந்த செய்யக்கூடிய டியூட்டி வந்து அவங்கள சத்திரியரவோ வைசரவோ. அதே மாதிரி கலெக்ஷன் பண்றவங்களை வந்து டொனேட்டிவ் நம்ம பூஜாரியாவும் இருக்க முடியாது. பூஜாரி அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த குணம் இருக்கிற நாடி அதோட டிவோஷனல் சர்க்கிள்லயே அவங்க குணத்துக்கு ஏற்ப செயல்படுத்தும். குணம் இருந்தாலும் அவங்க செய்யற டியூட்டிக்கு தகுந்த மாதிரி மாறுது. குணம் இருக்கலாம் ஆனா டியூட்டி மாத்திரும். அதனாலதான் குண கர்மான்னு சொல்றார் கிருஷ்ணர். ரெண்டே சேர்த்து மிக முக்கியமா இப்படி டிவோட்டி சர்க்கிள்லயே இருக்கும்போது குணமும் கர்மமும் ஒத்து உழைக்கும் போதுதான் அவங்களே அந்த ஸ்டேட்டஸ்ல நிற்க முடியும். நான் இந்த இதுல படிச்சீங்களா, நீங்க படிக்கலாம் தெரியல, ஏதோ ஒரு ஸ்லோகத்துல பாவத்துல பிராமணர் வந்து மத்த மூணு பேர் கடமையில செய்யற தகுதி உடையவங்களா இருக்கணும். ஆனா சத்திரியர் வந்து பிராமணர் கடமை செய்ய முடியாது, மத்த ரெண்டு பேர் செய்யலாம். ஒவ்வொருத்தரும் அவங்க கீழே உள்ள கடமை செய்யலாம், ஆனா மேல உள்ள கடமை கேபபிள். சமயத்துல நடந்த சாணக்கியர் வந்து சத்திரியரா இறங்கின. அந்த மாதிரி பகவானே சமயத்துல பிரம்மா டியூட்டிக்கு எடுப்பாரு. பிரம்மா கடமை, பிரம்மா சரியான பிரம்மா ஜீவன் அமையலைனா பகவானே பிரம்மா கடமை எடுத்து செய்யறாரு. அந்த மாதிரி டாப்ல இருந்து டவுன் வரலாம், டவுன்ல இருந்து டாப் வரலாம். அனுலோமா பிரதிலோமா அந்த கல்யாணத்துல பண்ணும்போது சொல்றாங்க, பயந்த குணம்ல ஒரு பொண்ணை கட்டுறது வந்து தாழ்ந்த குணம்ல வந்து பிரதிலோமா. அதே மாதிரி உயர்ந்த குணம்ல வந்து கொஞ்சம் அந்த தகுதியில கீழே உள்ள பொண்ணை கட்டுறது அனுலோமா. அது வந்து அதே மாதிரி இந்த தொழில்கள்லயும் வந்து கீழே உள்ளவங்களை வந்து பின்பற்றுறது ஹையர் லெவல்ல உள்ளவங்களுக்கு சாத்தியம், ஆனா லோயர் லெவல்ல உள்ளவங்க போக முடியாது. இதெல்லாம் வந்து மிக தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து நிறைய குழப்பங்கள் அரசியல்வாதிகிட்டே இருக்காது, பாமர ஜனங்கள்டே இருக்காது. மதத்தை பத்தி ஜாதியை பத்தி பிரபலா மிக தெளிவா நாடு திருப்பி திருப்பி சொல்றாங்க. அந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து பிரபலா சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வந்து குடும்பத்துல பந்த நாடி தகுதி கிடைக்காது. பிரபலா இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த மாதிரி டாக்டர் வீட்டுல பிறந்தா டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், இன்ஜினியர் வீட்டுல பிறந்தா இன்ஜினியர் ஆக வாய்ப்பு அதிகம். ஆனா இன்ஜினியர் வீட்டுல பிறந்த நாடு இன்ஜினியர்னு சொல்ல முடியாது, டாக்டர் வீட்டுல பிறந்த நாடு டாக்டர்னு சொல்ல முடியாது. அதுக்குரிய மறுபடியும் ட்ரைனிங் எடுக்கணும், படிக்கணும், பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம். அதே மாதிரி ஒரு பிராமண குடும்பத்திலேயே சத்திர குடும்பத்திலும் வந்தா அது நாடி அவங்கள கிளைம் பண்ணிக்கிட முடியாது, அதுக்குரிய குணங்களை அவங்க டெவலப் பண்ணாதான் உண்டு அப்படின்னு. குணம் மட்டும் இல்ல, காரியமும் இருக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து பிராமணருக்குரிய புத்தி இருக்கு, ஆனா வயசு இருக்கிற தொழில் இருக்கு, என்ன செய்யும்? நிறைய பேர் வந்து பிராமண தர்மம் அழிஞ்சதுக்கு காரணம் வந்து எல்லாரும் வைசிய தொழில போய் எடுத்தாங்க. பணம் கேட்கறதா வைசிய தொழில், அந்த தொழில எடுத்த நாடு பிராமண தர்மம் அழிஞ்சு. அந்த மாதிரி பேங்க் வேலையோ இதோ இதெல்லாம் வந்து அது பெரிய வேலை. ஆனா பிராமண தர்மம்னா பகவானை தவிர வேற யாருக்கும் கைகட்ட மாட்டாங்க, அதுதான் பிராமண தர்மம், வேற யாருக்கும் கைகட்ட மாட்டாங்க. கைகட்ட மாட்டாங்கன்னா ஜட வாழ்க்கையில் பகவானுக்காக கைகட்டுறாங்க, ஜடத்துல புதுமணப்படும். இன்னைக்கு வந்து அந்த தர்மம் அழிஞ்சதுக்கு காரணம் அவங்க வந்து குணம் இருந்தாலும் அந்த தொழில் தர்மத்தை பின்பற்றல, புத்தி நல்ல புத்தி இருக்கு. பிராமணருக்கு வந்து ஞானம் விஜயானம் ஆஸ்திக்யம் எல்லாம் ஞானமும் இருக்கணும் விஜயானமும் இருக்கும், ஆஸ்திக்யம் காரணம் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப இந்த பேங்க் கிளர்க் வேலைக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கல பயங்கரமான அடி இந்த கிராம குடும்பங்கள், அது வந்து பேங்க் கிளர்க் வேலைன்னா அப்படி ஒரு இது, அது வந்து இருக்குல்ல நம்பர் ஒன்னு சூத்திரா வேலை, எந்த திங்கிங்கும் தேவை. அதே மாதிரி அவங்க வந்து கைடன்ஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி சரியான தொழில் எடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஆபீசர் ஆகலாம் இதாகலாம், ஆனா கேக்குறது யாரு? சத்திரிய குணம் ஒருத்தர் இருந்தா தானே கேட்பாங்க. இருக்கிறது ரொம்ப லோ கிளாஸ் ஆள் தான் அரசியல் இருக்காங்க, அவங்களுக்கு யாரு அறிவுரை சொல்ல முடியும்? அதனால முக்கியமா அவங்கவுங்க குணமும் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி காரியம் எடுக்கணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா அந்த பிரிவு வந்து செட் ஆகாதுன்னு சொல்றாரு. குண கர்மா இதுல வந்து எல்லாரும் குணத்தை பத்தியும் பார்க்கலாம், ஆனா கர்மத்தை பத்தி நம்ம யாரும் பார்க்கறது இல்லை. அதனால குண கர்மா ரெண்டுமே மிக மிக முக்கியமா கருதப்படணும். அது மட்டும் இல்லாம பிரபுபாதங்க நாரத சொல்ற மாதிரி அந்த அடையாளங்கள், உதாரணத்துக்கு எந்த குடும்பத்துல எங்க வந்திருந்தாலும் அவங்க என்ன அடையாளம் காட்டுறாங்களோ அந்த அடையாளத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவங்க பிரிவுன்னு சொல்றாரு. பிரபுபாத தெளிவா சொல்லும் போது, பிராமண குடும்பத்துல பிறந்தாலும் ரொம்ப கீழ்த்தரமான நிலையில இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிரம்ம பந்து இல்ல கீழ்நிலையில உள்ளவங்கன்னு தான் கருதப்பாங்க. அதே மாதிரி எந்த கீழ் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் எந்த நிலையில பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து நல்லது ஒரு குணம் இருந்துச்சுன்னா, உயர்ந்த குணமும் தொழில் இருந்துச்சுன்னா அவங்க பிராமணரை கருதப்படுறாங்க. அதனாடிதான் ராமானுஜர் வரலாறுல கூட வரும்போது திருப்பாணாழ்வார், ஆழ்வார்ல திருப்பாணாழ்வார் பாணர்கள்னா பாடக்கூடியவங்க, அந்த குடும்பத்துல பிறந்தவர். ஆனாலும் திருப்பாணாழ்வார் வந்து பகவான் மேல தூய பக்தியும் பாடல்களும் தவிர எதுவுமே அவருக்கு தெரியாது. சதா பகவான் சிந்தனையிலையும் பகவானை நம்பி இருந்த நாடி அது தொழில், குணமும் பகவானே நினைவா இருந்த நாடி, அதே குணங்கள் இருந்த நாடி அவரை வந்து கல்லால அந்த பற்று வந்து பின்னாடி வந்து தோளை தூக்கி வச்சு பகவான் முன்னாடி கொண்டு போனப்பதான் பகவான் அவருக்கு தரிசனம் தர்றாரு. அந்த மாதிரி குணத்து நாடியும் இது நாடி மட்டும் எடை போடுறது இல்லை, குணமும் கர்மமும், சாரி பரப்பு நாடி இல்லை, குணமும் கர்மமும் தான் ஒத்துழது. அதனாலதான் பிரபுபாதம் நம்முடைய இதை ஆரம்பிச்சப்ப அமெரிக்காக்காரங்களும் சரி ஆப்பிரிக்காக்காரங்களும் சரி அவங்களுக்கும் சிறந்த தகுதியை கொடுத்தாரு. பிரபுபாதம் கிருஷ்ண பக்தி இயக்கம் எல்லாருக்கும் பிராமண குணங்களை வளர்ப்பதற்காக ஏற்பட்டுள்ளது. ஒருவன் எந்த சமுதாயத்தில் பிறந்தவனாக இருப்பினும் அவன் பிராமண தகுதியில வளர்த்துக் கொள்வானாயின் அவனை ஒரு பிராமணனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அவனுக்கு சன்னியாசமும் அளிக்கப்படக்கூடும். பிராமண தகுதிகளை பெறாத ஒருவன் சன்னியாசம் மேற்க தகுதியுடையவன் அல்ல. ஒருவனை ஒரு பிராமணன் சத்திரன் வைஷ்ணன் சூத்திரன் என்று அழைப்பது பிறப்பு முக்கிய அடையாளம் அல்ல. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நாரத முனிவர் தெளிவாக கூறுவது என்னவெனில், ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் பிறந்த ஒருவன் அந்த வகுப்பிற்குரிய தகுதிகளை பெற்றிருந்தால் அவனை அந்த வகுப்பை சேர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்ளலாம், இல்லையெனில் அவ்வாறு அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருவன் எந்த குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் பிராமண தகுதிகளை பெறாதவனாக இருப்பானேன் அவனை பிராமணனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். திரௌபதி ரிவர்ஸா சொல்றாரு, அன்னாடி எந்த குலத்துல வந்தாலும் பிராமண குணம் இருந்துச்சுன்னா அவனை பிராமணனா ஏத்துக்கணும்ன்றார். அன்னாடி முக்கியமா பக்தியில வந்து பிரபுபாதா வந்து நம்ம கிருஷ்ணாங்கஜேஸ் பிரின்சிபல் வந்து ரொம்ப தெளிவு. பிறப்பு நாடி கிடையாது, பிறப்பு நாடி படுற ஜாதி வந்து நம்ம இதில் சொல்ற கிடையாது. பக்தர்கள் வந்து குணத்து நாடி உருவாக்கக்கூடியவங்க தான், கணத்து நாடி கர்மத்து நாடி. இது இந்த அத்தியாயம் பூரா நாரதர் வந்து ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காரு. இது கன்க்ளூசிவ் ஸ்லோகம், முடிவான ஸ்லோகம் வந்து யார் ஒருத்தரும் திரும்பவும் அதே தான் வழிபடுத்துறாரு. எந்த குணத்தில் மாற்றணும், எந்த குணத்துல குளத்துல பிறந்திருந்தாலும் எந்த அடையாளம் காட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒருத்தரோட பிறவி அமையும். அது நாடி மாறி நம்ம வந்து நினைக்கிற மாதிரி பிறப்பு நாடி கிடையாது. இந்த குழப்பம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். அது வந்து யார் தெளிவாக புரிஞ்சுக்கிறார் நாடி சாஸ்திரங்களை, நிறைய பேர் வந்து இதை அடிப்படையா வச்சு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க, மதத்தையே ஒதுக்குறாங்க, அந்த மாதிரி சாஸ்திரங்களே ஒதுக்குறாங்க. ஆனா சாஸ்திரங்கள் அப்படி சொல்லல, எந்த இடத்துலயும் சொல்லல சாஸ்திரங்கள். நாரத தெளிவா சொல்றார் பாகவதத்தில். அதனால இத புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரிவுகளை புரிஞ்சுட்டோம்னா இரண்டாவது பக்தர்கள் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதி மரம் வந்து நிரந்தரமான ஒண்ணு கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸ்டெப்பிங் ஸ்டோன்னா ஏற படிக்கட்டு. இந்த வர்ணாசிரமம் வந்து வர்ணமும் ஆசிரமும் வந்து அல்டிமேட்டா பக்தனுக்கு உதவாது. ஆனா இது வந்து அந்த போறதுக்கு ஒரு வாய்ப்பு தருது, அதுதான் அவ்வளவுதான் யூஸ்ஃபுல்லியா. தூய பக்தர்கள் வந்து இதுல ரொம்ப அதிக அக்கறைய கவனமா செலுத்துற கிடையாது, எந்த வர்ணம் எந்த ஆசிரமம்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஸ்டெப்பிங் டோன்னா புரியுது, தாண்டி போற படி. இத வந்து அங்கே ஸ்டக்கப் ஆயிடக்கூடாது. டிவோடிஸ் வந்து சுத்த பக்தனுக்கு வந்து வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் அப்பாற்பட்டவனு கீதையில வந்து சரி பிரபுபாதா பல இடங்கள் சொல்றாரு. அன்னாடி மிக முக்கியமா இது வந்து ஆரம்பத்துல ஒழுங்கில்லாத ஒரு சமுதாயத்தை ஒழுங்கு பண்ணி அந்த ஒழுங்கு மூலமா அவங்கள பகவான்கிட்ட செலுத்துறதுதான் இந்த அருண ஆசிரமம் இதோட நோக்கம். இதே பைனல்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டெக்கப்பா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனாடி ஒருத்தன பிராமணன் ஆகுறதான் என் வாழ்க்கையோட குறிக்கோள்னு சொல்லக்கூடாது, என் பக்தன் ஆகுறதான் வாழ்க்கையோட குறிக்கோள். பிராமணர் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் அங்கே நின்னா ஸ்டெக்கப் ஆயிடும். அதே மாதிரி நான் வந்து சன்னியாசி ஆகுறதான் வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள்னு சொல்லக்கூடாது. பக்தனாகும் ஹிருதய தாக்கோ வனய தாக்கோ சதாகரி போலே தாக்கோ, அதான் பக்தனோட குறிக்கோள். இது எதுக்காக அப்ப இவ்வளவு பாகவதத்துல இவ்வளவு சொல்லியிருக்கு, ஏன் பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, ஏன்னா இது வந்து அன்கல்ச்சர்டு சொசைட்டியை வந்து நேரம் பகவான் கொண்டு போற கஷ்டம். அதை கல்ச்சர் பண்றதுக்காக இந்த பிரிவு. இந்த போனவனே குரூப் பிடிக்கிறாங்க, இந்த மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியர், நீ மெடிக்கல் போனி இன்ஜினியரிங் போ அவங்கவுங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்தந்த குணாதிசயங்களும் அந்தந்த செய்யும் விருப்பம் உள்ளவங்கள பிரிச்சு அந்த லெவல்ல பகவான்ட்ட முன்னேற்றுறது. எல்லாரும் சூத்திரனும் பக்தனாலாம், பிராமணரும் பக்தனாலாம், பிரம்மச்சாரியும் பக்தனாலாம், சன்னியாசியும் பக்தன், எல்லாரும் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் பக்தி. இதுக்கு இடையில வந்து யாரும் குழப்பம் கூடாது. அன்னாடி சமயத்துல யாரும் ஏன் பாகவதத்துல இவ்வளவு விளக்கம் சொல்லி இருக்கு ஜாதிய பத்தி, வர்ணத்தை பத்தி, ஆசிரமத்தை பத்தின்னு சொன்னா அது வந்து போகக்கூடிய வழிய வந்து பலதர மக்களுக்கு தெளிவு பண்றதுக்காக உருவாக்கி இருக்கு. ஆனா அதான் அல்டிமேட் கிடையாது. அல்டிமேட் வந்து பகவானோட சுத்த பக்தன் ஆகிறது. அது தெரிஞ்சிட்டோம்னா, ஏன்னா திரைகுண்ணிய விஷய வேதா நிஸ்திரைகுண்ணிய பவாஜனான்னு சொல்றாரு கீதையில. வேதங்கள் போனா மூணு குணங்களை பத்தி இருக்கு. நிஸ்திரைகுண்ணியம் அந்த மூணு குணங்களை தாட்டி வந்துருந்த வர்ணாசிரமும் மூணு குணத்தை வச்சுதான் நடக்குது. அதனாடி இந்த மூணு குணத்தை நிஸ்திரகுணிய பாபா அர்ஜுனான்னு சொல்றாரு. அர்ஜுன் அந்த மூணு குணங்களையும் தாண்டி வான்னு சொல்றாரு. அதனாடி ஒவ்வொருத்தரும் தெளிவா புரிஞ்சுக்கிட வேண்டியது வந்து பக்தி, கிருஷ்ண பக்தி அல்டிமேட். ஹரே கிருஷ்ண. ஜாய் ஸ்ரீமபாதம் கி ஜாய் ஸ்ரீ பிரபா கி ஜாய்.